பரலோக தேவனே, உம்மை பாடி துதிப்பதும் உன்னதமானவரே உம்மை தொடுது கொள்வதும் எவ்வளவு நல்லதப்பா. இந்த பூமியிலே நாங்கள் இருக்கும் நாள் வரைக்கும் உம்மை ஆராதித்து உம்மை அன்பு கூர்ந்து உம்முடைய அருகாமை அனுபவிக்க நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆராதிக்கிற மக்களாய், தொழுது கொள்கிற மக்களாய், இன்னும் நீரங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடும். ஆராதனையின் ஆவினால் இன்னும் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, இன்னும் எங்களை நிரப்புங்க என்று நாங்கள் மன்றாடும். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் மண்ணாகும், கல்வி எல்லாம் வீணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். காலங்கள் விரைந்து போகிறதப்பா, நாட்கள் வேகமாக போகிறது. கர்த்தாவே, உம்மை சந்திக்கும் அந்த நாளிலே, முகமுகமாய் உம்மை பார்க்கும் அந்த பொன்னாளிலே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, இந்த பூமியில் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரே ஒரு வாழ்வில் உண்மையாய் உமை சேவித்து உத்தமமாய் உமைக்கென்று வாழ்ந்து உம் திருச்சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலம் தாருங்கள். நாங்கள் தேவாவியானவரே, எங்களை பொறுப்பு இயேசுவின் மாறாத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நன்னத்தினாவே. ஆமென், ஆமென். என்று மாறாத மகிமையுள்ள பிரகச்சரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இதனாலே நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம் எபேசியருக்கு எழுத நிருபம் 5 அதிகாரம், The Book of Ephesians, Chapter 5, வசனம் 15-16. 5 அதிகாரம் எபேசியர் நிருபம் 15-16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
திரும்பபடி,
ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
கொலோசியர் 4:5, கொலோசியர் 4:5 படி. கொலோசியர் 4:5.
புறம்பே இருக்கிறவளுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
புறம்பே இருக்கிறவளுக்கு முன்பாக, அதாவது ரட்சிக்கப்படாத தேவனை மறுதளிக்கிற மனம் போல வாழுகிற பாவத்தில் புரளுகிற ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கொலோசியர் 4:5 நமக்கு சொல்றது. அதே போல எபேசியர் 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஞான மற்றவர்களை போல நடவாமல், ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து, நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். இந்த ரெண்டு வார்த்தையிலும் அல்லது கொலோசியல்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை சேர்த்து இந்த மூன்று வார்த்தையிலும் அடிப்படையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. In other words, use your time because the time is cold. Life is so precious. ஞானம் மற்றவர்களை போல நடவாமல், ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்த. Think that verse, how it should be. இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தை, இந்த வசனம் எபேசு சபையில் இருக்கிற மக்களுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட உன்னை போல என்னை போன்ற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. ஞான மட்டுமே போல நடவான், ரட்சிக்கப்பட்ட நீ, தேவனுடைய ஆவியை பெற்ற நீ, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீ, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட நீ, ஞான மட்டுமே போல நடவாதே. யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஞான மட்டுமே போல வாழாமல், நடவாமல், ஞானமுள்ளவர்களாய் நடந்து காலத்தை பிரயோஜனம். What is the meaning by that? அர்த்தம் என்ன? நாட்களை பிரயோஜனப்படுத்துறவர்கள் அல்லது காலத்தை பிரயோஜனப்படுத்துறவர்கள் ஞானமுள்ளவர். நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சபையில் இருக்கிற அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நாட்களையும் காலத்தையும் கவனித்து பார்த்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் டு எவ்ரிபாடி. ராத்திரி இன்றைக்கு காலை 10 மணி வரைக்கும் லூகா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்க 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரீ, பாவியான ஒரு ஸ்திரீ என்று வசனம் சொல்லுது. அவள் பரிசேயன் வீட்டில் பிரவேசித்து பந்தி அமர்ந்திருந்த இயேசுவின் பாதத்தை கண்ணீரால் நனைத்து, தன் தலைமையால் துடைத்து, அந்த பாதங்களுக்கு முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார் அப்படின்னு எழுதப்படும். 4 விசேஷத்தில் பதிலுக்கு, பட் அதை குறித்து பேசுவதற்கு ஆயுதம் எடுத்து படுது. என்ற காலை கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரை, 10 மணி இருக்கும் நினைக்கிறேன். This is a prophetical message. இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. ஆகவே ஆவியானவர் சபைக்கு சொல்லுறது, கேட்க காதுள்ளவன் கேட்கணும். யாருக்கு? ஆவியானவர் சபைக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுப்புகிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்க காதுள்ளவன் கேட்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது, காலங்கள் கொடியதாக இருக்கிறது, இப்படிப்பட்ட காலத்தில் வாழுகிற நீயும் நானும் தூங்காமல், ஆவிக்குரிய சோம்பேறிகளாக இராமல், ஞானமற்றவர்களைப் போல வாழாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து வாழ்ந்து காலத்தை பொறுத்துப்படுத்து. Use your time which has given by the Lord. அப்படி உனக்கும் எனக்கும் தேவனால் அருளப்பட்டிருக்கிற காலங்கள், நாட்கள், நேரங்கள், வசதிகள், வாய்ப்புகள், திறமைகள், whatever I have in my life, I have to use everything for the glory of God, for the kingdom of God. That is the fundamental message today. Listen to me, please. 2010 the half of year has passed already. Varishathile kedathada arai aandugal kadandu poivittu ipo na 2010 aandula vandirukku adhilum inda aandula arai vaasi yerathala poittu it is go adu poigitte irukku naatkalum kaalangalum varshangalum vayasum poigitte irukku yaar adhai thadukkirathu யாரதை நிறுத்த முடியும்? அது போய்கிட்டே இருக்குது. இதனை அறிவாயோ, இதனை அறியாமல் இருக்க போறாயோ, அதுக்கு தெரிந்தும் தெரியாது போல இருக்க போறாயோ? அவர் டேஸ் ஆர் கவுண்டபிள். நம்முடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. ஒருவேளை நாம் நம்முடைய நாட்களை எண்ணாமல் இருந்தாலும் நம்முடைய நாட்களை எண்ணுகிற ஒருவர் உண்டு என்பது நீ அறியும், நான் அறியும். ஏ, நாட்களை நமக்கு தருகிற தேவன் அதை வீணாக தரமாட்டார். வருஷங்களையும் காலங்களையும் நமக்கு அளந்து படியளந்து கொடுக்கிற தேவாதி தேவன் ஒரு ஆண்டையும் ஒரு வருஷத்தையும் கூட உனக்கும் எனக்கும் சும்மாக தரமாட்டார் என்று கர்த்தர் சொல்லித்தந்திருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவார்? The life is short, try to make it sweet and well. வாழ்க்கை குறுகிறது, அதை இனிமையாக்க முயற்சி செய். நான் அதை கொஞ்சம் திருப்பிக் கொள்றேன். வாழ்க்கை குறுகிறது உண்மைதான், ஆனால் அதை தேவனுக்கு பிரியமாக மாற்றிக்கொள்வது என்னுடைய உன்னுடைய பொறுப்பு. இட் இஸ் இன் மை ஹேண்ட். ஆகவே ஞான மட்டுமே போல வாழ்ந்துராது. The Lord is calling for everybody who are sitting here right now. இங்க உட்கார்ந்திருக்க நான் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அனுப்புகிற வார்த்தை என்னவென்றால், நாட்கள் கொடியதாக இருக்கிறது, நாட்கள் பொல்லாதாக இருக்கிறது. அவை உனக்கு 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 என்று தேவன் அளந்து கொடுத்திருக்கிற வருஷங்களையும் நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் பிரயோஜனப்படுத்து, 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 பிரயோஜனப்படுத்து. ரெண்டாயிரத்தி 2010 அரவாசி வருஷம் போயிடுது. நாட்கள் வேகமாக போகுது. நம்ம பார்த்த அறிவுடன் இவ்வளவு சரியா போகுது நாள் என்றும், ஆனால் நாட்கள் வேகமாக போகிற அந்த கடிகாரத்தின் முட்கள் இன்றைக்கும் சரியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்குது. அதை நான் நம்முடைய வாழ்க்கையிலே அலுவை அலுவல்கள் மிகுந்தவர்கள் ஆகிவிட்டோம். அதாவது நாம் ரொம்ப பிஸியாகிட்டோம். ஆகவே நமக்கு காலை எழுந்தால் மாலை வரைக்கும் நாம் அலுவல்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறபடியால் நேரமும் நாட்களும் நமக்கு போறது தெரியல. ஆனால் the thing, how, எப்படி அந்த நாட்களையும் அந்த நேரத்தையும் அந்த காலங்களையும் நாம் கழிக்கிறோம் என்பது நமக்கு முன்பாக தேவன் வைக்கிற கேள்வி. உலகத்தில் இருக்கிறவர்களும் அலுவல்கள் நிறைந்தவர்களாக, ஒருவரை நம்மிலும் பார்க்கிறவர்கள் அலுவல்கள் மிக்கவர்களாகவும் அனுபவம் மிக்கவர்களாகவும் அறிவாளர்களாகவும் இருக்கலாம். They are spending their time. அவர்களும் தங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அவர்கள் வேறு விதத்திலே வேறு விதமாக வேறு நோக்கத்தோடு செலவழிக்கிறார்கள். ஆனா நீயும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நீயும் நானும் தேவ ஆவியை பெற்ற நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழியாத அசைவில்லாத அசைக்க முடியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்படி நம்முடைய நாட்களையும் காலங்களையும் நேரங்களையும் நாம் செலவழிக்கிறோம் என்பது 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 முக்கியம். அசுரது தயவு செய்து கவலை. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்வையும் வசதியையும் வாய்ப்பையும் வீணாக்கிறார். சொன்ன இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இருக்கிற வாய்ப்பும் வசதியும் என்றைக்கும் இருக்கும்படி நினைக்காத நினைக்காத. நான் உங்களுக்கு தீக்கமாக யாருக்கோ சொல்றேன், ஐ நோ வாட் ஐ சே. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இருக்கிற வாய்ப்பும் வசதியும் என்றைக்கும் இருக்கும்படி நினைக்காத. இன்றைக்கு உனக்கு இருக்கிற சுகமும் பலமும் என்றைக்கும் தொடரும் என்று கனவு காணாது நினைக்க. ஆகவே தோழா, டியர் சிஸ்டர், திஸ் இஸ் த டைம் தட் வி கேன் யூஸ் அவர் டைம் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். ஒரு வருடம் கழியும் போது ஒரு வயசும் கழிகிறது. பலருக்கு கவலை, வயசு போகுதே என்ன செய்யறது, கவலை இருக்குதான். ஆனால் தடுத்து நிறுத்த முடியுமா? கடிகாரத்தின் கம்பிகளை நாம் எப்படி நிறுத்துறது? அது சுழன்றுட்டே இருக்கு. நாட்களும் வாரங்களும் மாதங்களும் வருஷங்களும் கடந்து கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது, வயசும் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நல்லா சாப்பிட்டுருக்கோம், தின்றிருக்கிறோம், கொளுத்திருக்கிறோம், நல்லா உடுத்தோம், குடிச்சோம், புசிச்சோம், விரும்பின இடத்துக்கெல்லாம் போனோம், விரும்பினதெல்லாம் அனுபவிச்சோம். சோத்திரம் ஆண்டவரே, திறவுங்க கதவை, நான் உள்ள போகட்டு. கச்சிக்கப்படுறதுக்கு முதல் நம்முடைய நாட்கள் காலங்கள் ஆண்டவுடைய கணக்கில் இல்லை. ஆனா ஆட்டது செல்வ கட்சிக்கு கட்சிப்புக்கு பிற்பாடு நம்முடைய நாட்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய நேரங்களை ஆண்டவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுறேன், தயவு செய்து தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டிருக்க இந்த காலங்களையும் நேரங்களையும் நாட்களையும் தயவு செய்து வீணடிச்சிடாத. என்னங்க, ஒரு வயசு போயிட்டா அதை திரும்பி நாம் எடுக்கலாம், ஒரு வருஷம் போயிட்டா அதை திரும்ப நீங்கள் நான் பெற்றுக் கொள்ளலாம். போன ஆண்டு போனதுதான், போன வயது போனதுதான், இழந்த வாய்ப்புகள் இழந்ததுதான், விட்டுவிட்ட சந்தர்ப்பங்கள் விட்டுவிட்டுதான். ஆனால் இப்படியே நாம் தொடர்ந்துடக்கூடாது. பாருங்க, தொடர்ந்துடக்கூடாது. ஆகவேதான் நமக்கு வேதம் நம்மை எச்சரிக்குது, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானவான்களை போல நடந்து நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்து. இப்ப என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 90 சங்கீதம், எல்லா இடத்துக்குள்ள சங்கீதம் 90 அதுல ஒன்று ரெண்டு வசனங்கள் நான் பார்ப்போமே. ரைட், படிங்க. 9:10 நீங்களும் நானும் இப்படி சொல்லிடக்கூடாது. வாழ்க்கை ஒரு கதை போல போயிடக்கூடாது. பாருங்க, ஹலோ ஹலோ, நம்முடைய வாழ்க்கை ஒரு கதை போல போயிடக்கூடாது. எங்கள் நாட்களை ஒரு கதையை போல கழித்து போட்டோம். வனாந்திரத்தை அவருடைய வாழ்வு தேவனுக்கு முன்பாக சீராக இருக்கல, சிறப்பாக இருக்கல. ஆகவே மோசே சொல்லுறான், தேவ மனுஷன் மோசே எழுதுற சங்கீதம் அது. அவன் சொல்றான், எங்கட நாட்களை ஒரு ஒரு கதையை போல கழித்து போட்டோம். படி,
எங்கள் ஆயுசு நாட்கள் 80
ஆயுசு நாட்கள்
70
அதுதான் பார்த்தேன். ஆயுசு நாட்கள் 80 சொன்னா பலத்தின் மீது தான் 90 அல்ல இருக்கணும்.
வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின்
வல்லமை. ஆயுசு நாட்கள் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 70 பலத்தின் மீதினால 80 இதான் ஒரு மனுஷனுடைய வாழ்வு. இன்னைக்கு நமக்கு எத்தனை வயசு, ஓரளவுக்கு எங்க நிக்கிறோம், இதுவரை நாம் எப்படி வாழ்ந்திருக்கோம், எப்படி நம்முடைய நாட்களை செலவழித்திருக்கிறோம், எப்படி நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தியிருக்கிறோம், தேவன் நமக்கு அளந்து கொடுத்த காலத்தை நேரத்தை எப்படி நாம் செலவழித்திருக்கோம், எங்க நிக்கிறோம், எங்க போகிறோம், என்ன செய்கிறோம்,
Think about that. எங்கே போகிறோம், எங்கே நிற்கிறோம், என்ன செய்கிறோம்? ஆகவே வேத சொல்றது, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்து. த டைம் இஸ் கோல்டன் சொல்வார். காலம் பொன்னானது, நேரம் பொன்னானது. 12 படிங்க.
எங்கள்
நாட்கள்
70 வருஷம்
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி. அடுத்தவன் நாட்களை நாம எண்ணி என்ன பிரயோஜனம்? இங்க நம்முடைய நாட்களை நாம எண்ணுவோமே, நாட்களின் நேரங்களின் பெருமதியை நாம் உணர்வமாக இருந்தால் நம்முடைய நாட்களை நாம் வீணாக்க மாட்டோம். நான் திரும்பவும் சொல்றேன், நமக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த வாய்ப்பு, வசதி, சுகம், பலம் என்றைக்கும் இருக்கும்படி நாம் நினைக்க கூடாது. ஆகவே இன்றைக்கு இருக்கும் போதே அதை நாம் பயன்படுத்திடும், இருக்கும் போதே அதை பாவித்துக்கொள். அதை தமிழ் சொல்லுவார், காற்றுள்ள போதே தூட்டிக்கொள். இப்ப வயசும் வாய்ப்பும் பலமும் சுகமும் அறிவும் ஆற்றலும் இருக்கும் போதே செய்யக்கூடியதை ஆண்டவருக்காக செஞ்சிடணும். பிற்பாடு இதுதான் காலம், இது நமக்கு தேவன் கொடுத்த பொன்னான நேரம், இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான காலம் நேரம். இது இதை நீயும் நானும் வீணாக கூடாது. ரஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆவிக்குரிய சோம்பறிகளாக இருந்திடக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியத்தில் தேவனுடைய பணிகளில் நாம் உற்சாகமாக ஒன்றாக எப்பொழுதும் துடிப்புள்ளவர்களாக இருக்கணும். பாரு, ஓடி முடிக்கணுமே ஓட்டத்தை. ஓடி உனக்கும் எனக்கும் தேவனால கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை இடையில விட்டுற கூட அதை ஓடி முடிக்கிறவ தானே ஆண்டவர் பரிசு. உலக பிரகாரமாக கூட எந்த போட்டிகளும் ஓடி முடிக்கிறவ தானே அவர்கள் பரிசு கொடுத்தார். ஆகவே நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கணுமே, நமக்கு தேவனால அருளப்பட்டதை நாம் செய்து முடிக்கணுமே. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, பட் மீனிங் ஞான இருதயம் உள்ளவர்கள் தங்கள் நாட்களின் சிறப்பை அறிந்து கொள்வார், தங்கள் நாட்களின் பெருமதியை உணர்ந்து செயல்படுவார். ஞான இருதயம் உள்ளவர்கள் நாட்களின் காலத்தின் பெருமதியை உணர்ந்து செயல்படுவதாக இருப்பார். Don't waste your time. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றை புரட்டி பார்த்தா எத்தனை பேர் கண்ணீர் விடுகிறாங்க, கவலைப்படுறாங்க. ஐயோ அந்த காலத்தை இழந்துட்டேனே, ஐயோ அந்த நேரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே, அந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டேனே, அந்த நேரத்தை நான் விட்டுட்டேனே என்று கண்ணீர் விடுகிற, கவலைப்படுற எத்தனை எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? ஆனா கவலைப்பட்டு என்னங்க, போன நேரமும் காலமும் வருஷமும் வயசும் நமக்கு திரும்ப ஒரு தடவை வரவே வராது. ஆகவே தோழா நான் சொல்றேன், காலத்தை பிரயோஜனப்படுத்து. இந்த நேரத்தையும் காலத்தையும் தேவனாலே உனக்கு அருளப்பட்டிருக்க காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்து. ஆண்டவருக்கு என்று பயன்படுத்து, பிரயோஜனப்படுத்து. அதை வேஸ்ட் ஆக்காதே, அதை வீணாக்காதே. ஞான இருதயம் உள்ளவர்கள் தங்கள் நாட்களின் சிறப்பை அறிந்து கொள்வார். ஆகவே இப்படியாய் நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டிய நாம் காலமோ செல்லுதே என்கின்ற தலைப்பிலே நான் சில குறிப்புகளை உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன். காலமோ செல்லுது, காலமோ செல்லுது, நாட்களோ கடந்து போகுது, வருஷங்களோ பறந்து போகுது, பிடிக்க முடியலையே. நாட்கள் போய்கிட்டே இருக்குது, பிடிக்க முடியல, என் வயசை நிறுத்த முடியவில்லை. வருஷங்கள் போய்கிட்டே இருக்குது, காலங்கள் போய்கொண்டே இருக்குது, நாட்கள் போய்கொண்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நாட்கள் பொல்லதாக இருக்குது, காலத்தினை பிரயோஜனப்படுத்த நீங்கள் நானும் என்ன செய்யணும்? ஆகவே காலமோ செல்லுதே என்கின்ற தலைப்பில் முடிந்தால் ஒரு 5 குறிப்பை நான் கூட சீக்கிரமாக சுருக்கமாக பகிர்ந்துள்ளேன். மனதில் அவைகளை பதித்துக் கொள்ளுங்கள், அவைகளை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நம்மை நடத்தி தன்னுடைய நோக்கத்தையும் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலமோ செல்லுதே, நாட்கள் போய்கொண்டிருக்கிறபடியால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் படி எரேமியா 26:13 சீக்கிரமா போங்க. எரேமியா 26:13
இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும்
இப்பொழுதும்
நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள்.
இப்ப பாருங்க, முதலாவது காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறபடியால் நேரங்களும் நாட்களும் கடந்து கொண்டு கரைந்து கொண்டிருக்கிறபடியால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் நம்முடைய வழிகளை நாம் சீர்படுத்தணும். காலம் கடந்து போய்கொண்டிருக்குது, நாட்கள் போய்கொண்டே இருக்குது, வருஷங்கள் போய்கொண்டே இருக்குது. இந்த சூழ்நிலை இருக்கிறபடியால் தேவ பிள்ளைகளாக நாம் செய்யக்கூடிய முதலாவது காரியம் நம்முடைய வழிகளை அல்லது நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும், செப்பனிடணும். நம்முடைய வாழ்க்கையிலே கோணல்களும் தாறுமாறுகளும் காணப்படுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்குறோம், நம்முடைய காலங்களை வீணே செலவழிக்கிறோம். நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சீர்கேடு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில கோணல்கள் இருக்கிறது, தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்குது. நாம் செப்பனிட வேண்டிய, நாம் சரிப்படுத்த வேண்டிய, நாம் சீர்படுத்த வேண்டிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது, ஆனால் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. திடீரென ஒரு நாள் முடிவு வரும். நிலைமை என்ன? நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தாமல், நம்முடைய வழிகளை நாம் செப்பனிடாமல் இப்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, காலங்கள் போய்கொண்டிருக்கிறது, வருஷங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் முடிவு வரும். எப்படி நாம் ஆண்டவரை சந்திக்கிறது, எப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிறது, எப்படி ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறது? How it should be possible? Dear sister and brother, காலம் பொல்லாதது, நாட்கள் நகரு, அது வேகமாக பறந்து போகுது. மோசே சொல்றது போல ஒரு கதையை போல கழித்து போட்டோம். நீங்கள் நானும் கூட அப்படி ஒரு கதையை போல நம்முடைய வாழ்க்கையை வீணாக கழித்திடக்கூடாது. பாருங்க, ஆண்டவருக்கென்று அநேக காரியங்களை சாதிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சரித்திரம் படைக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறபடியால், அவர்கள் சோம்பரிகளாக இருக்கிறபடியால் ஆட்சியும் வளரவில்லை. ஆனால் நாட்கள் நகருது, காலங்கள் போய்கொண்டே இருக்குது, வருஷங்கள் போய்கொண்டிருக்குது. ஞானம் உள்ளவன் அதை சிந்திப்பான், ஞான இருதயம் உள்ளவன் அதை யோசிப்பான். ஆகவே அந்த சூழ்நிலை ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு மனுஷன் முதலாவது செய்யப்படிய ஒரு காரியம், நம்முடைய வழிகளை நாம் முதலாவது சீர்படுத்தணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உன் நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, உன் வருஷங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது, உன் காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிற நீ இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நீ சீர்படுத்துவாயா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணர்கள் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன? என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்பாமல் இருக்கிற காரியங்கள் என்ன? அவைகளை நான் கண்டுபிடிக்கணும். அவ்வப்போது ஆண்டவர் என்னோடு பேசியும் தன்னுடைய வார்த்தைகளை எனக்கு அனுப்பியும் என் இருதயங்களின் இதயத்தை நான் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? அதை நான் சிந்தித்து, அதை நான் சீதூக்கி பார்த்து என்னுடைய வழிகளை, என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நான் நேராக்கணும், சீராக்கணும். அதான் முதலாவது ஸ்டெப்பா இருக்கு. ஆண்டவர் அனுபவிக்கிற காரியங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுறதா? தேவனுக்கு விரும்பாத காரியங்களுடைய வாழ்க்கையில காணப்படுறதா? என வழிகள் என்னுடைய வாழ்க்கை கூடுதலாக இருக்கிறதா? ஆண்டவருடைய வழியை மட்டும் நான் வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அதை சிந்தி நண்பா, நின்று சிந்தி, சீதோக்கிப்பா. திங்கபோது அடுத்தவன் வாழ்க்கை குறித்து நீ அதிகமாக சிந்திப்பானே. உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய ஜீவியத்தை, உன்னுடைய நடக்கையை தேவனுக்கு முன்பாக முதலாவது நீ சீதோக்கிப்பா. அடுத்தவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும், தப்பில்லை. ஆனா முதலாவது என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சீராக இருக்கணுமே, அது நேராக இருக்கணுமே, அது தேவ பார்வையில உகந்ததாக இருக்கணுமே, அது தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணுமே, அது ஆண்டவருக்கு உத்தமமாக இருக்கணுமே. ஒரே ஒரு வாழ்வு பிரதர் அண்ட் சிஸ்டர், அதிகம் சீக்கிரமாய் கடந்து போவது. ஓ கம்மி 103 சங்கீதத்துக்கு வாருங்கள். சீக்கிரம் 103 சங்கீதத்தில் 14-15 படிங்க. 103 சங்கீதத்திலே 14-15.
நம்முடைய உருவம் இன்னவென்று அவர் அறிவார்.
நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். போய் கவனிங்க, நம்முடைய உருவம், அந்த ஃபிகர், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார்.
நாம் மண்ணென்று நினைவு,
நாம் மண்ணென்று நினைவு கூறுவோம். எப்படி இருக்கு? நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய சாயல், நம்முடைய பிகர், நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறோம். பாருங்க, 100 உட்கார்ந்திருந்தா 100 சாயலும் வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமா இருக்கும். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுறார். நாம் நம்மை குறித்து நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அது நமக்கு தான் தெரியும். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நம்மை மண்ணென்று நினைவு கூறுறார். மண்ணென்று நினைவு கூறப்படுற நாம் தேவனால மதிக்கப்படுகிறது, தேவனுக்கு பணி செய்கிறது, தேவனுக்கு ஆராதனை செய்கிறது, தேவனுக்கு மகிழ்ச்சியாக வாழ்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிப்பார். மண்ணன்றி இடைவு கூறுறாரு. அடுத்தது படிங்க,
மனுஷனுடைய
நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது,
வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான், காற்று அதன் மேல் வீசின உடனே இல்லாம போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதே
அறியாது. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. பூ பாருங்க, ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னதோ காற்று, அதாவது வெளியின் புஷ்பத்துக்கு, அதாவது பூவுக்கு, ஒரு ஒரு மலருக்கு, ஒரு பூவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒப்பிடப்பட்டது. நல்லா கவனிங்க, இன்றைக்கு காலை பார்த்த போது அழகாக அது மலர்ந்து எவ்வளவு ரம்யமாக இருந்தது அந்த மலர். ஆனா இரவிலே பார்த்த போதும் அது காஞ்சி சுருண்டு அடுத்த நாள் காலை அது இருந்த இடமே தெரியாம போயிட்டது. இன்றைக்கு நேற்று காலை அழகாக காட்சியளித்த இந்த மலர், ரம்யமாக இருந்த அந்த பூ, அடுத்த நாள் காலையை பார்க்கும் போது இருந்த இடமே தெரியல போயிட்டு பாருங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட காலம் அவ்வளவுதான் பாருங்க, அதற்கு கொடுக்கப்பட்ட நேரம் அவ்வளவுதான் பாருங்க. இதை எக்ஸாக்ட்லி லைக் தட், இதை போலவே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்றது. வேதம் நமக்கு சொல்றது நம்முடைய வாழ்க்கையும் இப்ப நாம பூத்திருக்கிறோம், நாம பூத்து கொழுங்குகிற காலம் இது. ஆனா ஒரு டைம் வரும், இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கொடி கட்டி பறந்தாவுக்கு இன்றைக்கு இருந்த இடமே தெரியாமல் போய்விடுது. நாம் இதெல்லாம் அறிந்த காரியமே. எனக்கறிமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை புல்லுக்கு, புல்லிலே பூவுக்குற பூவுக்கு, மலருக்கு ஒரு பூவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆகவே குறுகின வாழ்க்கை உடைய மனுஷனாகிய நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த காலத்தை, இந்த நேரத்தை, இந்த நாட்களை, இந்த வயசை, இந்த வருடங்களை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக பாவிக்க பயன்படுத்த முதலாவது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வழிகளை, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீதூக்கி பார்த்து தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சொப்பனிட கடனாளிகளாக இருக்கிறோம். எவ்வளவு நாட்களுக்கு தேவனுக்கு விரோதம் இல்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நாம் வைத்துக் கொண்டிருக்க போறோம். எவ்வளவு காலத்துக்கு ஆண்டவர் விரும்பாத ஒரு அலங்கோலமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க போறோம். எவ்வளவு நாட்களுக்கு தேவன் நம்மோடு பேசிய கேளாதவர்கள் போல இருக்க போறோம். எவ்வளவு காலத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்மை நோக்கி அனுப்பி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். It is in your hand. அது உன்னுடைய கரத்தில் தான் இருக்கிறது. சீர்படுத்து, வழிகளை செவ்வனிடு, வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக முதலாவது நேராக்கு, சீராக்கு. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்வு நாம் வாழணும். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்வு நாம் வாழணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு நாம் வாழணும். ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு வாழ்வு நாம் வாழ இந்த பூமியிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த குறுகிய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாக நாம் வாழாமல், எனக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து கழிப்பனாக இருந்தால், என்னை போல ஒரு பரிதாபமான மனுஷன் இந்த பூமியில தேடியும் எடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், பாவத்தில் புரண்டாலும் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் வாழ்றார்கள். ஆனா நாமோ ரட்சிக்கப்பட்டு வந்த பிற்பாடும், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றாலும், தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவ ஆவியை பெற்ற பிற்பாடும், நம்ம விருப்பத்துக்கே சுய விருப்பத்துக்கே வாழ்றது எவ்வளவு பெரிய பரிதாபம். எவ்வளவு காலத்துக்கு உன் விருப்பத்துக்காக நீ வாழப் போகிறாய்? எவ்வளவு நாட்களுக்கு உன் விருப்பத்துக்காக உன் நாட்களை நீ செலவழிக்க போறாய்? This is the time to repent. I tell you people, இது காலம், இது நேரம். இனிமேலும் நீ உனக்காக, உன்னுடைய விருப்பத்துக்காக, உன்னுடைய சுய விருப்பங்களுக்காக வாழ்ந்தது போதும். இது காலம், இது நேரம். திரும்பு, மனம் திரும்பு, தேவனுக்கு நேராக உன்னுடைய வாழ்க்கையை சீராக்கி செப்பனிடு என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் உனக்கு சொல்லுகிறேன். This is the message from the Lord. The people who are sitting here, take the word in your heart to walk with God. நேராக்கு, ஆண்டவருக்கு நேராக்கு, நேராக்கு, நேராக்கு. தேவன் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவன், மண்ணான மனுஷன் தான். இந்த வாழ்க்கையில தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடாதா? தேவனுக்காக வாழக்கூடாதா? நம்முடைய விருப்பத்துக்காக வாழப்போறோம், நாம விரும்புறத செய்யறதுக்காக வாழ போறோம். இதுக்காக நாம நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். நீ உன்னுடைய சுய விருப்பத்தை, சுய விருப்ப விருப்பங்களை நிறைவேற்றவா இயேசு உன்னை ரட்சித்தார்? உன்னுடைய சுய விருப்பங்களுக்காக வாழவா இயேசு கிறிஸ்து உன்னை ரத்தம் செத்தி மீட்டுக் கொண்டார்? நமக்காக வாழ்ந்தது போதும், நம்முடைய சுய விருப்பங்களுக்காக வாழ்ந்த காலம் போதும். வழியை செப்பனிடுவோம், வாழ்க்கையை செப்பனிடுவோம், சீர்படுத்துவோம் வாழ்க்கை. காலங்கள் விரைந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, வருஷங்கள் கரைந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு நீங்களும் நானும் ஞான இருதயம் உள்ளவளாக வேணும் இருந்தால், ஞானம் உள்ளவளாக வாழ வேண்டுமாக இருந்தால், முதலாவது நம்முடைய வழிகளை தேவனுக்கு நேராக சீராக்குவோம், நேராக்குவோம். உலகத்தோடு ஒத்து போகாது, பாவத்துக்கு இசைந்து போகாது, பரிசுத்த குலத்தினருக்கு இடம் கொடுக்காது, இடம் கொடுக்காது. ஸ்டாண்ட் ஃபார் தி கிறிஸ்ட். காலபோ செல்லுது, நம்முடைய வழிகளை நாம் சீராக்கி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக்கும். நம்பர் டூ படிங்க, மத்தேயு 25 அதிகாரம் 15 படிங்க சீக்கிரமா. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதியை நினைக்கிறேன். மத்தேயு 25 அதிகாரம் 15 படி.
அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறே 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான்.
30 அம்சத்தை படி. 30 அம்சத்தை பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்களிப்பும்
உண்டாயிருக்கும் என்றான். எல்லாருக்கும் தெரியும் இந்த தாளந்து உவமை, இயேசு சொன்ன உவமை. தலருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1. ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஒருவருக்கும் கொடுக்காம விடு. ஹலோ, 5, 2, 1. அவனவனுக்கு ஏற்றபடி அவனவனுக்கு அருள் செய்கிறது அவனுடைய காரியம். ஒருவனுக்கு எத்தனை தாளந்து கொடுக்க வேண்டும் என்றது நம்முடைய கையில இல்ல, அது அவருடைய கருத்துல இருக்குது. ஆகவே அவர் ஒருவனுக்கு 5 கொடுத்தார், ஒருவனுக்கு 2 கொடுத்தார், ஒருவனுக்கு 1 கொடுத்தார். ஆனா ஒருத்தருக்கும் கொடுக்காம விடையாது, கொடுத்துட்டார். இப்ப என்னதுக்காக கொடுத்தாரு, அதை கொடுக்கும் போது ஒரு நான் சொல்றது நல்லா யோசிங்க, சிந்திங்க. தேவன் நம்மத்துல இருக்கிறார். We are sitting in the presence of God. Don't forget it. இந்த தாளந்துகளை எஜமான் கொடுக்கும் போது ஒரு நோக்கத்தோடு கொடுத்தார். என்ன, தான் கொடுக்கிறவைகளை அவர்கள் பாவிக்க வேணும், யூஸ் பண்ணணும், அதை பிரயோஜனப்படுத்தணும். இன்னும் சொல்ல போனா அவைகளை பாவித்து அவைகளை பெருக்கணும், மல்டிபிள் பண்ணணும், பெருக்கணும். ஆகவே அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தாளந்துகளை எஜமா கொடுக்கிறார். இப்ப பீப்பிள் வாங்கிட்டாங்க, பெற்றுக்கொண்டான், இப்ப புறப்பட்டு போறான். இப்ப போய் அவன் 5 தாளந்து பெற்று வந்தான். அவன் கஷ்டப்பட்டு இன்னும் 5 சம்பாதிச்சு பெருக்கிட்டான். 2 சம்பாதிச்சவன் இன்னும் 2 பெருக்கிட்டான். இப்ப கணக்கு கேட்கறதுக்கு வாரான் எஜமா. கொடுத்தவர் கணக்கு, கொடுத்தவர் 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 கணக்கு கேட்பார், கொடுத்தவர் கணக்கு கேட்கவார். அப்ப 5 தாளந்து வாங்க சொல்றாரு எஜமானனே. ஆண்டவர் என்ன, நீங்க கொடுத்த 5 தாளத்தை நான் பெருக்கி இன்னும் 5 சம்பாதிச்சு. அப்ப அவனை பார்த்து எஜமா சொன்னாரா, என்ன சொன்னார் தெரியுமா, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழிய காரணம் ஒரு எஜமான சந்தோஷத்துல பரவேசு. அப்படி 2 தாளந்து பெற்றவனும் அவன் பெருக்கி கொண்டு வந்து சொன்ன போது இயேசு இதே வார்த்தையை அவனுக்கு பயன்படுத்துறார். ஆனா 1 தாளந்து பெற்றவன் என்ன செய்யணும் தெரியுமா, அவன் கொண்டு போய் அதை புதைச்சு வச்சிருக்கான், அதை பாவிக்காமல் அதை யூஸ் பண்ணாமல். கொடுக்கப்பட்டது பெற்றுக்கொண்டான், பெற்றுக்கொண்டதை பாவிக்காமல் பயன்படுத்தாமல் யூஸ் பண்ணாமல் அப்படியே அதை வச்சிட்டான். இப்ப என்ன நடக்குது, அவனிடத்துல எஜமான் கணக்கு கேட்ட போது இவன் கணக்கு விடுறான் கொடுத்தவருக்கு. அவனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை நம்மளை சிந்திக்க வைக்கும். என்ன சொன்னார் தெரியுமா, 30 வசனத்துல, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை, அதாவது கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பெற்றுக்கொண்ட தாளந்துகளை பயன்படுத்தாமல் இருக்கிற மனுஷனும் மனுஷியும் தேவனுடைய பார்வையிலே பிரயோஜனமற்றவர்கள். தேவனால் அருளப்பட்டிருக்கிற திறமைகளை, தேவனால அருளப்பட்டிருக்கிற திறமைகளை, தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே பிரயோஜனமற்ற ஊழியக்கார். அது எப்படி இருக்கு, பிரயோஜனமற்ற விசுவாசி இல்ல, பிரயோஜனமற்ற ஊழியக்கார். அங்கே பாருங்க என்ன சொல்லப்படுது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாரு. பாருங்க, புறம்பான இருளில நரகத்துல தள்ளு. எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் சில நேரத்தில் என் மனசுல சில பயம் வர்றதுக்கு உண்டு. என்ன தெரியுமா, இந்த 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 தாளந்து, ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டு அந்த மனுஷன் ஓ மனுஷியோ, அவன் அவன் கொள்ளையடிக்கல, குடும்பங்களை குலைக்கல, தேவனுக்கு விரோதமான பயங்கரம் அப்படி. ஆனா அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, கொடுத்த தாளந்தை திறமையை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டு அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனமற்ற இவனை கையும் காலம் கட்டி கொண்டு புறம்பான இருள தள்ளுங்க அப்படின்ட்டு. எப்படி எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, நாட்கள் நகருது, காலமோ செல்லுதே. இந்த சூழ்நிலை நாம் கவனிக்க வேண்டிய 2வது ஸ்டெப் என்ன வேண்டாம், நான் சப்ஜெக்ட் விட்டு போயிடல, 2வது படி என்ன வேண்டாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகளை திறமைகளை நாம் பாவிக்கணும் அல்லது பயன்படுத்த. நாம் ஆண்டவரால் அருளப்பட்டிருக்க கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகளை திறமைகளை என்ன செய்யணும், பயன்படுத்தணும்,
பாவிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட தாலந்துகள் திறமைகள் ஒரு நோக்கத்தோடு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அனாதி சித்தத்தின்படி தேவன் அவரவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவைகள் ஒரு நோக்கத்தோடு அருளப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கம் தேவனுடைய நோக்கம் நிறைவேறாத பட்சத்திலே அதை நாம் சும்மா வைத்திருப்போமாக இருந்தால் ஒரு நாளைக்கு எஜமானுக்கு நாம் கணக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொன்ன அந்த 30வது வசனம் ரொம்ப பயங்கரமாக, ஊழியக்க பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்கார். ஏன் கொடுத்த தாளந்துகளை திறமைகளை பாவிக்காத ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்கார். எனக்கு அறிமானவர்களே, மேலே சொல்லப்பட்ட ரெண்டு ஊழியக்காரனையும் ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்றாரு. ஆனா இங்கேயோ இவனை பார்த்து இயேசு சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், இருநிலை தள்ளுங்கள் என்றார். எனக்கு அறிமானவர்களே, இங்க உட்கார்ந்திருக்க உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் யாருக்கும் ஒரு தளந்து கூட ஆண்டவர் தரையில் என்று சொல்ல முடியுமா? நாம் சொல்ல முடியுமா? அப்படி எனக்கு ஒன்றத்துல ஒரு திறமையுமே இல்லை, என்னத்துல ஒரு திறமையுமே இல்லைன்னு சொல்லி இங்க உட்கார்ந்திருக்க நாம் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நம்ம எல்லோருக்குமே சில திறமைகள் இருக்கிறது. அது எதற்கு? அது எதற்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, சபையை கட்டுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்கு. தேவன் நமக்கு அளந்து தாளந்துகளை திறமைகளை அவருடைய அனாதி சித்தத்தின்படி கிருபையாய் நமக்கு அளந்திருக்க, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்றும் ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமில்ல, அவனிடத்தில் கொடுக்க அந்த ஒன்று தானத்தில் கொடுக்க ஒன்னு பிரயோஜனப்படுத்தாம அப்படியே வச்சிருந்தானே, அவனிடத்தில் வாங்கு, கொடுக்கப்பட்டது அந்த ஒரு திறமையை தளந்தே வாங்கி அஞ்சு தானந்த கூடு அவனிடத்தில். அப்ப பக்கம் சொல்றான், ஆண்டவரே அவனிடத்தில் அஞ்சு இருக்குது, நோ, அவனிடத்தை பிரயோஜனப்படுத்திருக்கான், கொடுங்க. அவனுக்கு கொடுத்தால் ராஜ்யம் வளரும், அவனுக்கு கொடுத்தால் அது பிரயோஜனமா இருக்கு, கொடுங்க அவனுக்கு என்ற. வெளிப்படுத்த விசேஷத்தில் இயேசு இப்படியாய் சொன்ன, நீ கேட்டு ஆனால் அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதை எத்தனை பேர் நாம் பாவிக்கிறோம், எத்தனை பேர் நாம் எல்லோருமே தேவனால் அருளப்பட்டிருக்கிற வரங்களையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் திறமைகளையும் பயன்படுத்தினால் ஏன் தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டிய அளவுக்கு வளராமல் இருக்க போறது? ராஜ்யம் வளராமல் இருக்கிறது, சபை வளராமல் இருக்கிறது, தேவனுடைய தவறு அல்லவே, நம்முடைய கருத்துல இருக்கிறது. தேவன் வர்த்திக்க பண்ணவும் வளர செய்யவும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதை அதற்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தேவனோட இசைந்து தேவாவோட இணைந்து நடக்கிற தேவனுடைய மனுஷர்களும் மனுஷிகளும் எங்கே? Where is that kind of people today? காலம் கடந்து போகுது, நாட்கள் கரைந்து போகுது. ஆகவே உனக்கு தேவன் கொடுத்திருக்க தாளந்துகளை திறமைகளை பயன்படுத்து. இதன் மறுபக்கத்தை நான் சொல்லி அடுத்ததுக்குள்ள போறேன். இன்னைக்கு சிலருக்கு திறமைகள் இருந்த உடனே, தாளந்துகள் இருந்த உடனே தலை தெரியாம சிலர் நடக்க துவங்கிடுவாங்க. திறமைகளை வைத்து தன் விருப்பம் போல போக துவங்குவான். திறமைகள் இருக்கிறபடியால் அவர்கள் அடங்க மாட்டார், அவர்கள் சபைக்கு கீழ்படுகிறது. திறமை இருக்கு, எங்கேயாவது புல்பு கிடைக்கும், எங்கேயாவது வசதி கிடைக்கும், எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும், வி கேன் கோ அண்ட் வாட் எவர் ஐ கேன், என்ன அதை எல்லாத்தையும் நான் பாவிக்கிறதுக்கு எங்கேயும் எனக்கு தன்னம்பிக்கைன்னு அலையக்கூடாது. தேவன் நமக்கு தானந்துகளை தந்திருக்கிறது உண்மை, கிருபைகளை தந்திருக்கிறது உண்மை, வரங்களை தந்திருக்கிறது உண்மை. ஆனால் அதை சரியான விதத்திலே நாம் செயல்படுத்தணும், பயன்படுத்தணும். ஒரு ஒழுங்கு கிரமம் எங்கும் இருக்குன்னு பாருங்க. தேவன் ஒழுங்கானவர், ஆண்டவர் ஒழுங்கினங்களுக்கு காரணமானவர் அல்ல. எதையும் ஒழுங்காக நேர்த்தியாக சரியாக அதனதன் காலத்தில் செய்கிறவர் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே நமக்கு கிருபைகள் இருக்கிறது, நமக்கு வரங்கள் இருக்கிறது, நமக்கு திறமைகள் இருக்கிறது சொல்லி நாம நம்ம இஷ்டப்படி போயிடக்கூடாது. பாருங்க, ஓரத்துக்கு போயிடக்கூடாது. திறமையும் வரங்களும் வாய்ப்பு தாளந்துகளை பெற்றவர்களுக்கு வருகிற ஒரு பெரிய சோதனை. இது நான் இப்படிப்பட்டவர்களை பார்த்திருக்கேன் வாழ்க்கையில் ஊழிய அனுபவத்தில். நாம் ஒரு ஒழுங்குகளே நாம் செயல்படும். கட்டுப்பாடு உள்ள திறமைகள் இருந்தாலும் கட்டுப்பாடு உள்ளவளாக இருக்கணும், ஒழுங்குள்ளவளாக இருக்கணும், தாழ்மையுள்ளவளாக இருக்கணும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும், பாவிக்க முடியும், நடத்த முடியும், அபிஷேகிக்க முடியும்.
காலமோ செல்லுதே. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகளை தேவ நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்தும். நேரம் போறது. நம்பர் 3 படிக்க, மார்க்கு 13:33. சீக்கிரம் சீக்கிரம் நேரம். மார்க்கு 13:33, லூக் 21:36 படிங்க.
அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. லூக் 21:36 படிங்க. 21:36 லூக்.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி
மனுஷகுமாரி முன்பாக பார்த்துடா என்னும்படி
ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது எங்க சொல்லப்படுது தெரியுமா? இந்த வசனம் உலகத்தின் முடிவை குறித்து, தன்னுடைய வருகை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டு வரும்போது அவைகளை நான் சொல்லி முடிச்சு கடைசியா சொல்றாரு. ஆகவே இவைகள் எல்லாவற்றிற்கும் தப்பி நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பரிசுத்தவான்களுக்கு பாடுகள் உண்டு, உண்மையா நடக்கிறவர்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் உண்டு. ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி எப்பொழுதும் ஜெபித்து விழித்திருக்கவளாக இருக்கணும். பாருங்க, காலங்கள் கடந்து போகுது, நாட்கள் நகர்ந்து போகுது. இப்படிப்பட்ட சூழலில் அருமையான தேவனுடைய ஜனமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி காலங்கள் கரைந்து போகிறபடியால் தயவு செய்து விழித்திருந்து ஜெபம் பண்றதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. நாம் எத்தனை பேர் நம்முடைய வீட்டிலே நாம தனிய ஜெபிக்கிறோம்? உத்தரம் மச்சிலிருந்து ஆணையிடுமா அப்படின்னு பைபிள் சொல்ல. நம்முடைய வீடே நம்மை குறித்து சாட்சி சொல்லும். நாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோமே ஆண்டவரை, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே. நாம் எத்தனை பேர் நம்முடைய வீட்டில் நாம் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோம், ஒவ்வொரு நாளும் தூங்குறோம், ஒவ்வொரு நாளும் ஏதோ சில வேலைகளை செஞ்சுட்டே இருக்கு, செக்குலேயோ தவிர வேறு சில பேர் செஞ்சுட்டே இருக்கும். ஆனா எத்தனை பேர் நாம் எத்தனை நாள் ஜெபிக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் நான் செபிக்காவிட்ட நாட்கள் எல்லாம் எனக்கு வேதனையான நாட்கள், துக்கமான நாட்கள். நாட்கள் நகருது, காலங்கள் கடந்து போகுது. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நீயும் நானும் செபிக்கிறவளாக இருக்கும், செபிக்கிறவளாக இருக்கும். நீ ஜெயங்கொள்றவனாக இருக்கணுமாக இருந்தா வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்க, ஜெயங்கொள்ளுறவனவனோ ஜெயங்கொள்ளுறவனவனோ ஜெயங்கொள்ளுவனவனோ என்று சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவனுமாக இருந்தால், இன்னும் சொல்ல போனால் நாம் ஜெயங்கொள்றவனாக இருக்கவனுமாக இருந்தால் நாம் செபிக்கிறவனாக இருக்கணுமே, மந்தாடுகிற மக்களாக இருக்கணுமே, கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் பட்டு கர்த்தருடைய முகத்தை தேடுறவளாக இருக்கணுமே. மனசாட்சி தொட்டுப்பார். நீ வீட்டில் ஜெபிக்கிறியா? நமக்கு குடும்ப பாரம் உண்டு, அளவுகள் அநேகம். ஐ அக்செப்ட் இட், இட்ஸ் ட்ரூ. ஆகவே உங்கள் வேலைகளை எல்லாம் கவனித்து, உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து, உங்களுக்கு நேரமும் சமயம் இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஏசி நமக்கு அல்லது வேத்தில் எங்கேயா சொல்லியிருந்தா சொல்லுங்க. அதுபடி அக்செப்ட். சாப்பிடக்கூட சமயம் இல்லாமல் இருந்தார் இயேசு என்று சொல்லப்படுறது. ஆனாலும் சாப்பிடுறதுக்கு அவருக்கு சமயம் இல்லாதிருந்தாலும் ஜெபிக்கிறதுக்கு அவருக்கு சமயம் இல்லாமல் போகலையே. ஓ தானியேல் நம்மளும் பார்க்க, ஹி வாஸ் சோ பிஸி மான். பாபிலோன் நகரத்து காரியங்களை எல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு இருக்கிற நிர்வகிக்கிறதுக்கு என்று வைத்த 3 பேர்ல பிரதானமான அவ்வளவு பெரிய பட்டணத்தின் பொறுப்புகள் எல்லாம் அவன் தலைமையிலே இருக்கிறது. அந்த மாகாணத்து காரியங்கள் எல்லாம் அவ்வப்போது ராஜாவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அவ்வளவு பெரிய பாரிய பொறுப்பு இருந்த தானியேல் கூட ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிச்சிருக்காரு. எனக்கு அது சவால். நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட ஜெபிக்க முடியலப்பா. நாம என்ன சொல்றோம்? எனக்கு வேலை அதிகம். ஆனா கஷ்டப்பட்டு சரிப்படாம கஷ்டப்பட்டு செய்யவள வேற செய்யறவங்க கூட ஜெபிக்கிறாங்க. ஆனா சில பேர் வீட்டில் இருந்தாலும் நேரம் இருந்தாலும் ஜெபிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், ஜெபிக்க போன கொட்டாழ்வர், வேதத்தை திறந்தா நித்திரது. ஆனா டிவிக்கு பார்க்கறது முன்னால இருந்தாலும் உற்சாகமா இருக்கும், அதற்கு நித்திரது உண்டா, அதுக்கு டிவி பார்க்கறதுக்கு அதுக்கு போதனை தேவை, சினிமா பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரு போதனை நமக்கு தேவையில்லைப்பா, ஆனா ஜெபிக்கிறதுக்கு தான் நமக்கு போதனை தேவையாரு. ஏன்னு நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஒரு எழுப்புதல் இல்லை, ஏன் நமக்குள்ள தேவனை தேடுற உணர்வு இல்லை, ஏன் ஆண்டவருக்காக வாழ முடியல, ஏன் ஆண்டவருக்காக பக்தியாக வாழ முடியல, ஏன் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ முடியும் என்று காரணமே உண்டா? நாம் இன்றைக்கு இன்னும் நாம சரியாக தனியாக ஆண்டவரை ஜெபித்து ஜெபத்தில் ஆண்டவரோட உறவாடுறது இல்லை, ஆகவே உன்னதமான தேவனுடைய பலம் நம்ம மேல இறங்குறதும் இல்லை, அதை அனுபவிக்கிறதும் இல்லை. அவை உலகத்தின் பாவங்களுக்கு நம்மளை ஈடு கொடுக்க முடியல, பாவங்களுக்கு நாம் தலை சாய்க்கிறோம், இடம் கொடுக்கிறோம், இணைந்து போகிறோம், இசைந்து போகிறோம். ஏன்னா நாம தனியா வீட்டில் தேவனோடு உறவாடி தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்றது ஜெபிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போய்கிறது செழிப்பில். எப்போ வாயை திறந்தால் ஏதாவது உலக பிரகாரமான வார்த்தை, எப்ப யாரோட பேசினாலும் எந்த கடையில என்ன கிடைக்குது, எங்க போனா எது வாங்கலாம், எதை கட்டலாம், எதை வாங்கலாம், எதை விற்கலாம், எதை போடலாம், எதை சாப்பிடலாம், ஏதாவது பைபிள் சொல்லுது, பூமிக்குரியவன் பூமிக்குரிய பேசுறான், பரத்துக்குரியவன் அவர்களுக்கு அடுத்தது பேசும், இருதத்தை நிறவினால் வாய் பேசும், யார் சொன்னது அப்படி இருக்குதா? அதாவது நமக்குள்ள என்ன இருக்கோ அதை நாம் பேசுறோம். ஜபிக்கிறவர்களாக நாம இருக்கோம். இயேசு எப்படி ஜபித்தாரோ அதை பார்த்த அப்போஸ்தலர்கள் அவர்களும் அப்படியே ஜெபிக்கிறவளாக இருந்தது. ஜெபவேளையாகி 9 மணி நேரத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜோவானாக இருக்கலாம், பேதுருவாக இருக்கலாம், ஈவன்தோ பிரதான அப்போஸ்தலாக இருந்தாலும் ஜெபவேளை சபையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐ ஹேவ் டு கோ தேர், ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் தேர், ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட், நான் எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும். அற்புதம் நடக்கு, தேவனுடைய கரம் வெளிப்படுது. சபையால் ஏற்படுத்தப்படுற ஜெப நேரங்களை நாம அலட்சியம் பண்ணிடக்கூடாது. பாரு, என் மனசில் இருக்க துக்கம் எல்லாம் தேவன் அறிவார். ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். நமக்காக, சபைக்கு, மற்ற விசுவாசிகளுக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காய், விருத்திக்காய், பெருக்கத்துக்காய் போராடி ஆண்டவரை ஜெபிக்கிறவளாக, நீயும் ஜெபிக்கும் போது உன் கதவு அடைச்சு அந்தரங்கத்திற்கு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். இன்றைக்கு மற்றவர்கள் காணாமல் தங்கள் வீடுகளிலே கதவடைச்சு போராடி ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வெளியரங்கமாக தேவன் பலனளிக்கிற நாள் ஒன்று வருகிறது. பாருங்க, அநேகர் ஆண்டவர் வெளிப்படும் போது வெட்கப்பட போறது தங்களுடைய சொந்த ஜெப வாழ்க்கையில. பாரு, அதிகம் கதைக்கிறதுக்கு ஒரு போதனை தேவையில்லை. பீப்புள் கான் டாக் பட் தே ஹேவ் டு டாக் பட் வி நீட் த பீப்புள் டு ப்ரே. காரியங்கள் இப்படி இருக்குதா, நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். தேவைகள் இருக்குதா, ஆண்டவரத்தில் கருத்தாய் மன்றாடும். ஏனால் பதில் ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திலிருந்து வர வேணுமே. தேவனை நம்புறவன் ஜெபிப்பான், தன்னை நம்புறவன் ஏன் ஜெபிக்க போற? சோ காலமோ கடந்து போறபடியால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்கிறவளா இருக்க. சிஸ்டர், குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, வீடுகளில் குடும்ப ஜெபம் செய்யுங்க. நான் விழுந்து விழுந்து சொல்றேன், இத்தனைக்கும் இந்த நாடு இந்த உண்டு வரைக்கும் நான் சொல்லிட்டே இருக்கேன். வீடுகளில் குடும்ப நாள் சில பிள்ளைகளை குறிச்சு கேட்டு வைக்க. வீட்டில் ஜபிக்கிறீங்களா? அம்மா அப்பா ஜபிக்கிறாங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு வேதம் படிக்கணும் அம்மா அப்பா சொல்லி தராங்களா? இது பெற்றோரை குறிச்ச டிப் எடுக்கிறதுக்கு நான் கேட்கல. பட் தட் இஸ் மை ஸ்டாண்ட், தட் இஸ் மை பொசிஷன் டு ஆஸ்க் சம்திங் வாட் இஸ் கோயிங் ஆன். எங்களுக்கு என்ன, நீங்க கேளுங்க. ஓகே, அது உங்களை பொறுத்தது. பட் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது பாருங்க. பிள்ளைகளை கேட்டு உங்களுக்கு அம்மா அப்பா உங்களை பைபிள் வாசிக்கணும், ஆண்டோட வசனத்தை வாசிக்கணும், படிக்கணும் சொல்லி தாருங்களா? இல்ல. கூடி நாம் வீட்டில் ஜபிக்கிறோமா? தாய் தகப்பன் ஜபிக்கிறது பார்த்து பிள்ளைகள் ஜபிக்கிறது கற்றுக்கொள்வார்களா? அம்மா ஜபிக்கிறார், நான் ஜபிக்கணும். அப்பா ஜபிக்கிறார், அப்பா போல நான் ஜபிக்கணும். அப்படி நம்முடைய பிள்ளைகள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்க ஒரு படம் பார்த்தா உங்க பிள்ளைகள் மூன்று படம் படகும் அடிக்க கூடாது. நீங்க திருத்தி ட்ரை பண்ணாது. நீங்க ஒரு ஊத்த பாச பேசுனா அந்த பிள்ளைகள் மூன்று பாச பேசும், எப்படி திருத்துறது? பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர் சண்டை போட்டுக் கொண்டு பிள்ளைகளை சண்டை பிடிக்காது என்று சொல்லி எப்படி சொல்றது? எப்படி திருத்துறது? கரைபடி இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நீங்கள் நானும் கோடலும் மாறுபாடும் உள்ள இந்த சமுதாயத்திலே நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கலையா, எச்சரிக்கவில்லையா? வீட்டில் ஜெபம் பண்ணு, குடும்பம் குடும்பமாக ஜெபம் பண்ணு. மன்றாடு உங்க ஜெபங்கள் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். வீடுகளில் இருந்து சந்தோஷம். சில சிஸ்டர்ஸ் நீங்க இந்த ஃப்ரீ கால் இருக்க பாவிச்சு நீங்க டெலிபோன்ல எடுத்து ஒரு ஒரு ஜெபிக்கிறது கத்தருக்கு எனக்கு சந்தோஷம். ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கும் ஜெபம் பண்ணு, மண்டாடுங்க. தேவையில்லாத கதைகளை நாம கதைக்காமல் அந்த 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 வாய்ப்பை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கிறது மிகவும் நல்லது. மற்றவர்களுக்கு ஜெபிக்க கட்டுக்கொடுறது நல்லது. ஆண்டோட நாமத்துக்கு மகிழ்ந்தாரு. ப்ரே and break the power of the darkness. ஜெபிக்கிறவங்க தான் பிசாசின் கிளைகளை உடைப்பார்கள். ஜெபிக்கிறவங்க தான் பிசாசின் நடுங்குவார். ஜெபிக்கிறவங்க தான் ஜெயங்குறவங்களாக இருக்க முடியும். என கருமே ப்ரே, ஜெபம் பண்ணு. பிரச்சனையா ஜெபம் பண்ணு, பிரச்சனை இல்லையா ஜெபம் பண்ணு. தேவையா ஜெபம் பண்ணு, தேவைகள் ஒன்றும் இல்லையா ஜெபம் பண்ணு. இன்னைக்கு உலகத்தில் பெரிய சபை எங்க இருக்குது? சியோல, கொரியால. கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் இருக்காங்க. அவன் போதை இடத்துல இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. உங்களோட சபையை வளர்ச்சிக்கு நான் அந்த புத்தகம் வச்சுக்க வேணும்னு காட்டுறேன். அந்த சபை அந்த புத்தகத்துல அவரை சொல்றாரு, எங்களோட சபை வளர்ச்சிக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா? நம்பர் 1 பிரேயர், ஜபம். சபை வளர்ச்சிக்கு 2வது காரணம் என்ன தெரியுமா? 2வது காரணம் தெரியுமா? ஜபம். சபை வளர்ச்சிக்கு 3வது காரியம் என்ன தெரியுமா? ஜபம். எப்படி போய் ஜொங்கோச்சிரோ மாமியார் இருக்காங்களே, 100 வயசுல மறிச்சாங்களா? ஸ்தோத்திரம். 100 இயர்ஸ் ஹி வாஸ் லிவிங். அந்த அம்மாக்கு என்ன பேர் தெரியுமா? அல்லெலியா அம்மா. அவங்க இருந்த இடத்துல சின்ன சின்ன மலைகள், 7 மலைகள் இருந்திருக்கு. இந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? அந்த 7 மலைகளிலும் போய் அந்த மரங்களுக்குள்ள இருந்து செபிக்கிறதா, அது ஒவ்வொரு மலையா ஏறி 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 வயசு பண்ணாலும் எப்படித்தான் அந்த மனசு ஏறிச்சோ தெரியாது. போராடி கற்ப வேதனைப்பட்டு கண்ணீரோடு செபித்த செபம் இன்றைக்கு மலைகள் அங்கு ஒளிச்சு கொண்டிருக்கு தெரியுமா? அன்றைக்கு அந்த அம்மா செய்த ஜெபம் இன்றைக்கு என்ன நடந்து தெரியுமா? எந்தெந்த அந்த 7 சின்ன மலைகளையும் அந்த அம்மா ஜெபிச்ச அந்த 7 மலைகள் அந்த அந்த கிராமம் முழுவதையும் போல் ஜோமிச்சோ வாங்கிட்டார். அந்த 7 மலைகளிலும் இப்போ தொடர்ச்சியாக 24 hours பிரேயர் நடக்குது பாருங்க. அந்த 7 மலைகளிலும் நிக்கிறதுக்கு இல்ல, முழங்கால் போடுறதுக்கு மாத்திரம் இடம் வச்சு சின்ன சின்ன முழங்கால் போட்டு இருந்து செபிக்கூடிய அளவுக்கு அந்த மலைகளை குடைஞ்சு குடைஞ்சு அந்த 7 மலைகளையும் சின்ன சின்ன இடங்களை அவர் செய்து வச்சு கூடி கூடி ரூம் செய்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இன்றைக்கும் அந்த 7 மலைகளை பொழுது ஜெபிக்கிறதுக்கு உலகம் எங்கிருந்து ஜனங்கள் படையெடுக்கிறார். இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த மலைகளை பொழுது ஜெபிக்கிறதுக்கு பீப்புள் ஆர் ஆன் தி வெயிட்டிங் லிஸ்ட். ஜனங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார்கள். என்னத்துக்கு? அந்த இடத்துல பொழுது ஜெபிக்கிறது. அங்க போய் ஜெபிச்சுட்டு வந்த ஒருவர் சொன்னார் எனக்கு, தான் அந்த போய் ஜெபிச்சுட்டு அதை சுத்தி எல்லாம் ஹோட்டல் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, வந்திருக்கவங்க எல்லாம் தங்கி போறதுக்கு எல்லாம் மசதி வச்சிருக்காரு.
அவர் சொல்றாரு, தாம ஜெபிச்சுட்டு போய் ரூம்ல படுத்திருக்காராம் இரவு, தன்னால படிக்கலாம். ஏன் தெரியுமா? அங்க இருந்து எலும்பு சத்தம், சியோ சியோ சியோ, இரவுறவாக ஒரே சத்தம். என் சியோன்னு தெரியுமா? கத்தாவே ஆண்டவரே. ஜனங்கள் இருபுறமாக இரவும் பகலும் இரவும் பகலும் அந்த மலையில இருந்து ஜனங்கள் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார்கள். 24 hours கொரியாவிலே கிறிஸ்தவர்கள். ஆகவே இன்னும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்குள் சவுத் கொரியாவை கிறிஸ்தவ நாடாக பிரகடனப்படுத்த போறார்கள் என்று ஒரு செய்தி கேள்விப்படுது. எப்படி எழுப்புதல் ஒரு மனுஷனுக்கு இருந்து ஒடிக்குது பாரு. உனக்குள்ள இருந்து ஒரு நன்மை உண்டாகும். நீ ஜெபிக்கிற மனுஷியாக இருந்தால், நீ ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தால், உனக்குள்ள இருந்து ஒரு ஊட்டு எழும்பும், அது பாயும், அது பலரை கத்திடத்திலே கொண்டு வரும். யோவான் ஸ்நானம் எரிந்து பிரகாசிக்க விளக்காடு அநேக கழி கூற மனதா இருந்தார்கள். அவன் ஜெபிக்கிறவன் தெரியுமா? அவன் தன் காலம் வரும் வரைக்கும் மனாந்திரத்திலேயே இருந்திருந்திருந்து ஜெபிச்சு 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 தேவனுடைய பலத்தையும் அபிஷேகத்தை பெற்று வந்தா ஒரு நாள் சீரி கொண்டு மொழியில வந்து பெரிய பாப்ப குட்டிகளே மனம் திரும்புது. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நமக்குள் இருந்து ஒரு நன்மை வெளிப்படும். நாம் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் மற்றவர்கள் கட்டப்பட, மற்றவர்கள் பக்தி விடுத்தி அடைய, மற்றவர்கள் பரிசுத்தப்பட, மற்றவர்கள் தேவன் பக்கம் திரும்ப, மற்றவர்களை கத்தவர்கள் நிலநிறுத்த நமக்குடைய ஒரு கிருபை நமக்குள்ள இருந்து வெளிப்படும் பாருங்க, வெளிப்படும் பாருங்க. அதை நாம் ஜெபிக்காம இருக்கபடியால் இன்றைக்கு மற்றவர்களுடைய உதவி நமக்கு தேவை ஆன அளவுக்கு நாம இருக்கிறோம் பாருங்க. எவ்வளவு காலத்துக்கு அப்படி நாம இருக்க போறோம்? God knows everything. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க காரியம் சுருக்கமா சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 4, 4வது காலமோ செல்லுது. இந்த சூழ்நிலை நாம் செய்யக்கூடிய 4வது முக்கியமான காரியம், எல்லா வசனத்துக்கும் கீழ்படி. சிம்பிளா இருக்குல்ல? காலம் போய்கொண்டிருக்குது, நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்குது. இந்த சூழ்நிலை நாம் செய்யக்கூடிய 4வது காரியம், வேதத்தில் இருக்கிற எல்லா திருவசனத்துக்கும் நாம சப்மிட் பண்ணணும். ஏனென்றால் நாம் என்ன செய்யணும் என்றால், ஒரு சில வசனங்களை மாத்திரம் உறுதியா பிடிச்சுக்கொள்ளும், ரொம்ப ஸ்ட்ராங், போல்ட், இட்ஸ் குட். ஆனா அதே நேரத்தில் சில சில சத்தியங்களை நம்ம ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். அப்படி நாம் இருந்திருக்கூடாது. ஒரு வசனம் படிக்கலே சீக்கிரமா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 10 சீக்கிரமா படிங்க, 33 அப்போஸ்தலர் 10:33 படி.
அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்குள் ஆள் அனுப்பினேன். தேவனாலே உமக்கு
கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லோரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கோம். யார் சொல்றது? கொர்நேலியு பேதுரு பார்த்து சொல்றாரு, பேதுருவே நீ சொல்ல போகிற எல்லா வார்த்தைகளையும் கவனிக்கிறதுக்காகவே நாங்க தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கோம். வீடு ஃபுல்லா ஹவுஸ் ஃபுல், பயங்கர ஆள். அவன் கூட்டிட்டு வந்துட்டான், எல்லாருக்கும் செய்தி அனுப்பி இன்விடேஷன் கூப்பிட்டு கொடுத்து, எல்லாரும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எல்லாரையும் கூப்பிட்டு நான் பெருக போற ரட்சிப்பு நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, நான் போற பரலோகத்துக்கு போறேன், நீங்க எல்லாரும் இருங்க சொல்லிட்டு போல, நீங்களும் வாங்கப்ப போயிடாத எங்க நரகத்தின்னு சொல்லி அவன் எல்லாரையும் கூப்பிட்டு வீடு முழுவதும் நிரப்பிட்டு இருக்கிறவன் பார்த்துட்டு, இப்ப மிஸ்டர் பீட்டர் வாரர் உள்ளுக்கு வந்தது சொல்றான் கொன்னடி. அவர் பார்த்து, பேதுருவே உம்மாலே சொல்லப்படுற எல்லா வார்த்தைகளையும் கேட்கறதுக்கு தான் நாங்க கூடி வந்திருக்கோம். அவன் சொன்னது உண்மை. ஆகவே பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் அங்கு கூடியிருந்த எல்லோர் மேலும் வந்து இறங்கினார். பேதுரு சொல்றார், நம்ம போல அனுபவத்தை பெற்ற இவர்களை, நம்மை போல ஆவியை பெற்ற இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காம இருக்க முடியுமா? கொடை கொடுக்கிறார் ஞானஸ்தானம். அன்றைக்கு ரட்சிப்பு நற்செய்தியை கேட்டார்கள், அன்றைக்கு மனம் திரும்பினார்கள், இயேசு ஏற்றுக் கொண்டார்கள், அன்றைக்கு பரிசுத்தாவிசத்தை பெற்றார்கள், அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார். இதை குறித்து சொல்லியிருக்கோம். வித் இன் ஒன் டே தே ஹேவ் சேவ்ட். எப்படி ஆனா இன்றைக்கு சிலருக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு வருஷ கணக்கு தேவையா இருக்கிறது, வருத்தத்துக்குரியதும் வேதனைக்குரியதும். முந்திரிக்கா சொல்லிருக்க, சில பேருக்கு போதகரை பிடிக்கும் ஆனா போதனையை பிடிக்கா, போதனை சொன்ன வித்தியாசம் நினைச்சிடாது. சில பேருக்கு போதகரை பிடிக்கும் ஆனா போதனையை பிடிக்காது, சிலருக்கு போதனை பிடிக்கும் போதகரை பிடிக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை சொன்ன உலக சில பேருக்கு இயேசுவை பிடிக்கும் ஆனா இயேசு சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. சிலருக்கு இயேசு சொன்ன வார்த்தைகள் அறிவியல் ரீதியாக, இயேசு சொன்ன வார்த்தை மகாத்மா காந்தி கூட சில மேடைகளிலே ஆண்டவர் இயேசுவின் மலப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பாவித்திருக்கிறார் என்பதும் மறக்க முடியாத உண்மை. ஆனாலும் போதனையை விரும்பினாரு, போதகரை விட்டுட்டார், போய்விட்டார். இப்ப நமக்கு போதகரும் வேணும், போதனையும் வேணும், இயேசுவும் வேணும், அவருடைய போதனையும் வேணும். நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்றபடி நீங்க செய்யாமல் போறது என்ன என்று இயேசு கிட்டத்தில் கேட்டார். அப்ப நாம் ஆண்டவரே ஆண்டவரே நாம் சொல்லுவோமாக இருந்தால், அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கோமா இருந்தால், அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்கணுமே, வாழணுமே, ஜீவிக்கணுமே. எதற்கு தேவன் கொடுத்திருக்க வார்த்தைகள் படிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை கைகொள்வதற்கு தானே. ஆகவே ஆண்டவருடைய வசனம் முழுவதுக்கு நாம் கீழ்ப்படிய நாம் சப்மிட் பண்ணணும். Don't try to neglect the word out of the Bible. It is a dangerous thing. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அலட்சியம் பண்ணிடக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் பார்க்கணும், தன்னுடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் மகிமைப்படுத்தின ஒன்றை நீங்களும் நானும் அலட்சியம் பண்றது சரியா? தேவனை ஒரு மனுஷன் மதிக்கிறான்னா தேவனுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிவான். அவர் தேவனுடைய ஒட்டுமொத்தமான வேத சத்தியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு பிடிச்ச சில வசனங்களை எடுத்துக்கொள்வது, நமக்கு பிடிக்காத சில தள்ளிவிடக்கூடாது. வேதத்தில் சில புத்தகங்களை நாம் விரும்பி விரும்பி ஒரு புத்தகம் பத்து தடவை படிக்கிறது, ஒரு சில புத்தகங்களை படிக்காமல் அப்படியே விட்டு வருது. அதாவது நம்முடைய தெரிந்தெடுப்புக்காக ஆண்டவர் இந்த வேதத்தை நாம் கொடுக்க இல்லை, அவர் கொடுத்திருக்க வார்த்தைகளை நாம் படித்து அதன்படி வாழுவதற்கு தேவன் நமக்கு அளித்திருக்கிற பரிசுத்த வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது கண்களை தெளிவாக்குறது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த அனுபவம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது? ஏன் என்ற நம்முடைய கண்கள் திறக்கப்படக்கூடாது? ஏன் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படக்கூடாது? ஏன் நாம் தேவனோடு நடக்க முடியாது? ஏன் தேவனுடைய வழிகளை? செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லி ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்க மாட்டார். என் பிள்ளைகளை எனக்கு தெரியும், அவர்களால் என்ன முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும். அதுக்கு மிஞ்சி நான் அவர் எதுக்கு? பரம தேவன், பரம தகப்பன் நாம் செய்யக்கூடியதுக்கு மிஞ்சி நம்மளை எதிர்பார்க்க மாட்டார். அவங்களுடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவர்கள் அல்ல என்று ஜோவான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறது, நம்ம மறக்க கூடாது. என்னுடைய நுகம் இலகுவாக இருக்குது, வருத்த மீனிங் பை தட், என் சுமை எளிதாக இருக்குது. அர்த்தம் என்ன? ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டை போல பாரமானவைகள் அல்ல, நியாயப்பிரமாணத்தை போல கடுமையானவைகள் அல்ல. இப்பொழுது இயேசுவின் காலத்தில் பிரமாணத்திலே, கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிற நாம் பழைய ஏற்பாட்டு காரியங்களை அந்த கடுமையான சட்டத்திட்டங்களை கை கொள்வதாக அல்ல. ஆண்டவர் இயேசுக்குள்ளே இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. கற்பனைகளும் கட்டைகளும் கட்டளைகளும் இலகுவாக்கப்பட்டாலும் கரம் குன்றவில்லை. அதை நாம் உழைக் கொள்வோம். அவளை குறித்து நாம் பேசணும். காலம் குறுகியிருக்கு, நேரம் குறுகியிருக்கு. ஆகவே என்ன கரிமானவர்களே, எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படிங்க. நான் நிறைய சொல்றது, பிசாசுக்கு வசனம் தெரியும், நம்மளும் பார்த்து சத்தியம் தெரியும், ஆனா பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். எவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் பிசாசு கீழ்ப்படிவான். அல்லது இயேசுவே 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 என்று சொன்னாலும் துண்டு துணியை விட்டு ஓடி போனவர்கள் வேதத்திலே இருக்குது. அப்ப நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் பிசாசு நமக்கு கீழ்ப்படிவான். எனக்கு சொல்ல, இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூத். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் பிசாசு நமக்கு கீழ்ப்படிவான். அல்லது பிசாசு நமக்கு கீழ்ப்படியும் கீழ்ப்படி இயேசுவை அறிவேன், அவரே வரே நீங்க யாருன்னு சொல்லி அவன் கேட்டது போல போயிடக்கூடாது. கதை மாறி போயிடக்கூடாது. பிசாசு திறத்தப்ப பிசாசு நம்ம திறத்த மாறி போயிடக்கூடாது. கடைசியாக காலமோ செல்லுது, நேரமும் செல்லுது. ஆகவே ஃபைனலி அண்ட் லாஸ்ட் படிக மார்க் 16:15
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? தன்னை பின்பற்றின அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு, இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷத்தின்படி சொன்ன, மார்க்கு சுவிசேஷத்தின்படி சொன்ன கடைசி வார்த்தைகள், கடைசி வார்த்தைகள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஆகவே இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவர் மேலும் விழுந்த தலையாகிய கடமை ஆண்டவருடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றது. ஆண்டவருடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, வாலிபர்கள் என்றும் இல்லை, வயோதிபர்கள் என்றும் இல்லை, சிறுவர்கள் என்றும் இல்லை. சிறுவர்களை கூட ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கு. பெரியவர்கள் ரட்சிக்கப்பட்டது, நாம் கழிப்பட்டிருக்கோம், கழிப்படாமல் இல்லை. ஆகவே காலமோ செல்லுது, நாட்களோ கரையுது. நாம் செய்ய வேண்டிய ஐந்தாவது மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை நாம் எல்லோரும் பிரசங்கம் பண்றவர்களாய், அல்லது பிரசன் பண்றவர்களாய் நாம் இருக்கணும். பார், யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றார்களோ அவர்கள் எல்லோரும் மேலும் விழுந்த கடமை, அவள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை, தலையாகிய கட்டளை. இந்த கட்டளையை அவர்கள் தங்கள் சிறம் மேலே கொண்டபடியால் தான் அந்த 11 அப்போஸ்தலர்களும், பிற்பாடு சேர்த்துக் கொள்ளப்பட்ட இன்னொருவன் சேர்த்து 12 அப்போஸ்தலர்களும் புறப்பட்டு பல தேசங்களிலும் போய், மிஸ்டர் தோமஸ் தோமா என்பவர்கள் இந்தியா வரைக்கும் போய், அங்கே இந்தியாவிலே, அதுவும் தமிழ்நாட்டிலே ரத்த சாட்சியாக மறித்ததெல்லாம் சரித்திரம் நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் அங்கு போய் அவர் செத்தாரு? ஏன் அங்கு போய் அவர் கிறிஸ்துவுக்குள்ள மறித்தாரு? இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. ஆகவே எருசலேம்ல இருக்க முடியாது. ஐ ஹாவ் டு கோ. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் போகணும். எதற்கு போகணும்? ஆண்டவுடைய நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். ஆகவே இன்றைக்கு அன்னார் ஆண்டவுடைய அப்போஸ்தலர் ஒருவனாகிய தோமா தமிழ்நாட்டில் போய் ஆண்டவுடைய நற்செய்தியை இந்தியாவுக்கு கொண்டு போனபடியால், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய எழுப்புதல் நம்முடைய காதுகள் கேட்கவில்லையா? இன்றைக்கு இந்தியாவிலே, முழு இந்தியாவையும் எடுத்துக்கொண்டாலும், எழுப்புதலும் ரட்சிக்கப்படுதலும் அதிகமாக இருக்கிறதும் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தானே. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி, இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் போய், யோவான் தவிர மற்ற 9-11 பேரும் ரத்த சாட்சியாக மறித்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த கட்டளை தான் காரணம். இந்த கட்டளை தான், இந்த கட்டளை, இந்த கட்டளை. புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். போனார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார்கள். 11 பேரும் மார்ட்டயர்ஸ், ரத்தம் சிந்தி கட்சிப்பு நற்செய்தி அறிவித்திருக்கார். நம்மளை குறித்து என்ன? அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பு தான் நமக்கும் ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு கொடுத்த அதே நற்செய்தி தான் நம்மிடத்திலும் இருக்கிறது. அவர்களிடம் அதே ஆவியானவர் தான் நம்மோடு இருக்கிறார். வேற என்ன வேணும்? அவர்கள் வாழ்ந்த காலம் கடினமான காலம், திருச்சபைக்கு உபத்திரவமான காலம். ஆனா இன்றைக்கு நாம் வாழ்கிற காலமோ, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆகவே தான் நான் ஆரம்பத்தை சொன்னேன், இன்றைக்கு இருக்கிற வாய்ப்பும் வசதியும் என்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்க போறது அல்ல, இருக்க போறது அல்ல, இருக்க போறது அல்ல. ஆகவே நான் சொல்றேன், This is the time to preach the gospel of Christ. Take the gospel. Preach the people. Who don't know about Christ. நாம் ரட்சிக்கப்பட்டோம், வருஷங்கள் காலங்கள் கடந்து, ஒரு கேள்வி, நம்மை ரட்சித்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் நாம் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம்? நான் ரட்சிக்கப்பட்டது மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காக, நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று யோவான் 15:16 சொல்ற. ஆத்தும ஆதாயம் சேர்ந்த ஒரு கனிதானே. பாவத்தில் கிடக்கிற பாவத்தில் புரடுகிற ஒரு மனுஷனை ரட்சிப்புகளை கொண்டு வந்து ரட்சிக்கரை அறிவிக்கிற பணியை போல சிறப்பான ஊழியம் எங்கே இருக்குது? அவர் சாகும் போது என்னதான் எனக்கு இயேசு பரி சொன்னா? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு இயேசு இவரை தான் பயன்படுத்தினார். எத்தனை பேர் நம்மை கொஞ்சம் சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிகரை அறிந்திருக்கிறோம், சுவிசேஷத்தை கற்றிருக்கிறோம், சத்தியம் நமக்கு தெரியும். ஆனால் புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். இயேசு சொன்ன இந்த கட்டளையை நாம் இன்னும் நாம் அதை செய்யாமல் இன்று வரைக்கும் நம்முடைய வீடுகளே நாம் இருக்கிறோம் இல்லையா? உனக்கு வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, நேரம் இருக்குது, காலம் இருக்குது, திறமை இருக்குது. ஆனா அதோட வார்த்தைக்கு நாம கேள்வி இதை குறித்து மறுத்தலமா பேசலாம். ஆனால் நான் முடிக்க விரும்புகிறேன். சுவிசேஷத்தை பிரசங்காம இருந்தால் எனக்கு ஐயோ என்று அப்ப சார் பவர் சொல்றேன் என்பது உள்ள கடமை. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கிற ஒரு பாரிய பொறுப்பு கடமை நச்சதி பிரசங்கி. செலவடி யோசி வட்டாய், உடைய நேரத்தை பயன்படுத்து, உடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்து, உடைய வாய்ப்புகளை பயன்படுத்து, உட திறமைகளை பயன்படுத்தி, உனக்கு உண்டானவர்களை பயன்படுத்தி, நச்சேதியை அறிவித்து, சுவிசேஷத்தை அறிவித்து, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டியது உடைய பொறுப்பு அல்லவா? இதை நீ அறியாயோ? இதை நீ தெரிந்து கொள்ள மாட்டாயோ? ஒரு நாளைக்கு நாம் கணக்கு கொடுக்கணுமே ஆண்டவருக்கு. நம்முடைய நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் நேரத்தை குறித்து கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். காலமோ செல்லதே, வாலிபம் மறைது. Think about that. Yoshua time. Shall we all stand up, please? Allow me to hear the report.